விவசாயி 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 விவசாயி
பண்பலை ஒளிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது கத்திரியில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும். இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர், விரிஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் செந்தில்வேல் அவர்கள். அவர்கள் நம்முடன் கத்திரியில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றி இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க விரிவாக கேட்டு அறிந்து கொள்வோம்.
அன்பார்ந்த விவசாயிகளே, இன்றைய கத்திரி சாகுபடியில் வரும் நோய்களை பற்றி நாம் விரிவாக காண்போம். இன்றைய கத்திரிக்கானது இன்றைய விவசாயிகள் ஏழைகளின் ஒரு காய்கறி பயிராக திகழ்கின்றது. மேலும் இந்த கத்திரியானது அனைத்து விவசாய தரப்பினரும் சாகுபடி செய்கின்றனர். இந்த கத்திரியானது சில நேரங்களில் ஆம்பூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் பிரியாணிக்கு அதற்கு ஒரு தொக்காக பயன்படுத்துவதால் அந்த கத்திரியின் மதிப்பானது மிகவும் விலை உயர்ந்தும் விவசாயிகளுக்கு நல்ல விலையும் இந்த கத்திரியில் கிடைக்கின்றது. இந்த வேலூர் பகுதியில் முள் கத்திரி என்ற கத்திரியானது மிகவும் பிரபலமானது. இந்த முள் கத்திரியானது இந்த பிரியாணி உணவுக்கு இது ஒரு தொக்காக பயன்படுகின்றது. அதனால் இந்த முள் கத்திரியின் சதை மற்றும் அதனுடைய சுவை மிகவும் மக்களுக்கு பிடித்திருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் கத்திரியில் வரும் நோய்களை பற்றி நாம் தெளிவாக காண்போம். கத்திரி சாகுபடியில் இரண்டு வகையான விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று வீரிய ஓட்டு ரகம், மற்றொன்று ரகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வீரிய ஓட்டு ரகம் எடுத்துக்கொண்டால் நமக்கு தேவையான விதை அளவு ஒரு ஏக்கருக்கு 80 கிராம். அதுவே நாம் ரகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை அளவு 160 கிராம் விதை தேவைப்படுகிறது. பொதுவாக நான் வழக்கமாக கூறுவது என்னவென்றால், காய்கறி சாகுபடியில் நாற்றாங்கால் பராமரிப்பு மிகவும் முக்கியம். எந்த காய்கறி சாகுபடியில் நாற்றாங்கால் நன்றாக பராமரிக்கப்பட்டு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்தில் நாற்றை வளர்த்து விவசாயிகள் சாகுபடி செய்கிறார்களோ அந்த காய்கறியின் சாகுபடியானது அதிக மகசூலை தருகின்றது. தக்காளி, வெண்டை, கத்திரி, மிளகாய் போன்ற நாற்று விற்று நடும் பயிர்களானது நாற்றாங்கால் மிகவும் சரியான முறையிலும் பாதுகாக்கப்பட்ட முறையிலும் நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். இங்கு நாற்று உற்பத்தியில் முக்கியமாக நான் விவசாயிகளுக்கு கூற விரும்புகின்றேன். இந்த நாற்றாங்காலானது ஒரு ஏக்கருக்கு இப்போ நாம் நாற்றை உற்பத்தி பண்ண வேண்டும் என்றால், பொதுவாக இன்றைக்கு அன்றைய காலகட்டத்தில் ஒரு கிணற்று அருகில் ஒரு பாத்தி தேர்வு செய்து அந்த பாத்தியின் மேல் விதைகள் தூவார்கள், நாற்று உற்பத்தி பண்ணி நடுவார்கள். அந்த நாற்றானது மிகவும் நாள்பட்ட நாற்றாக இருக்கும். 60 நாள் 70 நாள் உள்ள நாற்றாங்காலை கொண்டு போய் நாற்றுள்ள வயதை நட்டால் அந்த நாற்றானது 40% 50% இறந்து விடுகிறது. அது வளர்ச்சியும் மிகவும் குறைவாக இருக்கின்றது. பெரும்பாலும் நாம் போக்குவரத்து பகுதியில் பார்க்கும்போது சந்தை பகுதிகளில் நாற்றாங்கால் விற்கிறார்கள். மிளகாய் நாற்று, தக்காளி நாற்று, வெண்டைக்காய் நாற்று விற்கிறார்கள், கத்திரி நாற்றும் விற்கிறார்கள். அந்த நாற்று வாங்கி கொண்டு போய் விவசாயிகள் நடுகிறார்கள். அவ்வாறு சந்தை பகுதியில் காலையில் ஒரு 6 மணி அல்லது 5 மணி அளவில் நாற்றை எடுத்து வந்து அதை வந்து சந்தையில் 11 மணி 12 மணி அல்லது மாலை வேளையில் 3 மணிக்கு வாங்கி கொண்டு போய் அங்கே நாம் நடும்போது அந்த நாற்றானது வெறும் வேரோடு மட்டும்தான் நடுகின்றோம். மேலும் அது வதங்கி போய் காணப்படும். அது நாள்பட்ட வயதான நாற்றாக இருக்கும். ஆகவே விவசாயிகளே, சந்தையில் நாற்றுகளை வாங்கி நடுவதை தவிர்க்கவும். நீங்களே உங்களுக்கு தேவையான நாற்றங்கள் உற்பத்தி செய்து வளமான நாற்றை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பதுதான் நான் முதலில் அழுத்தமாக கூறப்போகின்றேன். அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் சந்தையில் வாங்கும் நாற்றானது எந்த ரகம் என்று உங்களுக்கு தெரியாகிறது, வயதான நாற்றாக இருக்கும். மேலும் அந்த நாற்றானது வயலிலிருந்து எடுத்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிறகு நற்றால் வெறும் வேரானது அது சூரிய ஒளியில் அந்த வெப்பத்தால் வதங்கி காணப்படும். அது ஒரு மிகவும் நம்மளுக்கு பலன் தராது. எனவே விவசாயிகள் நீங்களே நாற்றாங்கலை உற்பத்தி செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஏக்கருக்கு தேவை என்றால் 1 சென்ட் நிலம், அதாவது ஒரு 40 சதுர ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு தேவைப்படுகிறது. 1 சென்ட், அந்த 1 சென்ட் நிலத்தில் நீங்கள் நெல்வலை கூடாரம் என்று அமைத்து கொள்ளலாம். நெல்வலை கூடாரம்னா ஒரு நெட்டு போட்டு 4 பக்கம் குழாய் கம்பியை வைத்து நீங்கள் வந்து ஒரு 12 அடி உயர அளவில் நெல்வலை கூடாரம் அமைத்தால் வெளியில் உள்ள பூச்சிகள் வந்து அந்த நாற்றை தாக்காது. நெல்வலை கூடாரம் அமைத்து அதில் ஒரு 3 அடிக்கு அளவுக்கு பாத்தி நீட்டு நீட்டாக போட்டுவிட்டு அதுக்கு பிறகு குழித்தட்டு முறையில் நீங்கள் நாற்றாங்கலை உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த குழித்தட்டு முறையில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஏக்கருக்கானது 80 குழித்தட்டு முறை வேணும். அதாவது இங்கிலீஷில் புரோட்ரேன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளே, மிக முக்கியமாக சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு எவ்வாறு தாய்ப்பால் முக்கியமோ அதே போல் நாற்றானது நாற்றாங்காலிலிருந்து வயலில் நடும்போது அந்த வேரோடு உணவு சேர்த்து வைத்தீர்கள் என்றால் அந்த நாற்றினுடைய வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். நான் அடிக்கடி கூறுவது, விவசாயிகள் கூறுவது, இந்த செய்தியை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் வெறும் வேரோடு நட்டிங்களா, அந்த வேர் வளையும், வேர் ஒடியும், கிட்டத்தட்ட 50-40% பயிர்கள் செத்தேவிடும், வளராது. இந்த குழித்தட்டு முறையில் எடுத்துலாம் வேர் நன்றாக வளர்ந்து அந்த குழித்தட்டில் உள்ள கொக்கோபிட் தண்ணினார் கழிவோடு சேர்த்து நடும்போது அந்த வேருக்கு தேவையான உணவும் நீரும் உடனே கிடைக்கின்றது, அந்த பயிரானது வாடாது. ஆதலால் நீங்கள் குழித்தட்டு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு குழித்தட்டு தேவை என்றால் 80 குழித்தட்டு தேவை. 80 குழித்தட்டு தேவை என்றால் ஒரு ஏக்கருக்கு 8000 நாற்று தேவைப்படும் நம்மளுக்கு. அந்த 8000 நாற்றுக்கு 80 குழித்தட்டு நம்ம வாங்கி அந்த ஒரு குழித்தட்டுக்கு 1.5 கிலோ என்ன வந்து கொக்கோ பீட்டு தேவைப்படும். கொக்கோ பீட்னா தென்னை நார்கழிவு. அப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் உற்பத்தி செய்ய வேணும்னா 300 கிலோ கொக்கோ பீட் எடுத்துக்கிட்டு அந்த கொக்கோ பீட்டுன்ற தென்னை நார்கழிவானது கார அமிலத்தன்மை, அதை மிகவும் கவனிக்க வேண்டும். அதிக கார அமிலத்தன்மை இருந்தால் அந்த கொக்கோ பீட்டானது அதில் உள்ள ஃபீனாலிக் என்ற ஒரு ரசாயனமானது அந்த நாத்தை சரியாக வளரவிடாது. ஆதலால் விவசாயிகளே, அந்த நன்கு மக்கிய கொக்கோ பீட் தென்னைநார் கழிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நன்கு மக்கிய 300 கிலோ தென்னைநார் கழிவுடன் வேப்ப முன்னாக்கு 1-5 கிலோ, பேசில்லஸ் சப்டில்லிஸ் என்ற ஒரு புதிய பாக்டீரியா வகை உயிரியல் காரணி நாங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து விநியோகிக்கின்றோம். அந்த பேசில்லஸ் சப்டில்லிஸ் 1-5 கிலோ அல்லது இல்லை 5 லிட்டர் கூட நீங்கள் வாங்கி அந்த 300 கிலோ தென்னைநார் கழிவோடு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் ட்ரைகோடர்மா விரிடி என்ற வந்து வேரழுகல் நோயை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிரியல் காரணி, மிகவும் சிறந்த உயிரியல் காரணி, 5 கிலோ. இது பாஸ்போ பாக்டீரியாவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 நன்றாக கலந்து அந்த கலவையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு அமுத்திங்கன்னா சொத சொதன்னு இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம லேசாக ஈரம் இருக்கணும். அப்பொழுது இந்த பாஸ்போ பாக்டீரியா, இந்த பெசிலஸ் சப்டில்லிஸ், இந்த ட்ரைகோடர்மா விரிடி போன்ற நன்மை செய்யக்கூடிய உயிரியல் காரணிகள் அந்த தென்னைநார் கழிவில் நன்றாக வளர்ந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் நம் வேப்ப முன்னாகவும் போடுறோம். வேப்ப முன்னாக்கு போடும்போது அந்த தென்னைநார் கழிவானது அதில் நோய் ஏற்படுத்துகிற கிருமிகளை இந்த 4 பொருள்களும், அதாவது வேப்ப முன்னாக்கு, பெசிலஸ் சப்டில்லிஸ், ட்ரைகோடர்மா விரிடி மற்றும் உயிரியல் காரணிகளும் பாதுகாத்து அந்த நல்ல ஊட்டம் தருகின்றது. இப்போ இது நல்லாக கலந்து இந்த கலவையை ஒரு புரோட்ரேவுக்கு 1.5 கிலோ என்ற அளவில் இந்த குழி அளவில் போட்டு அப்படியே பரப்பி விட்டுருந்தா அந்த குழி ரம்பிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், விதையை ஒன்று ஒன்றா விதையணும். அந்த விதையை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். எவ்வாறு விதை நேர்த்தி செய்ய வேண்டும், முன்பு கூறியது போல இப்போ நீங்கள் ரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு 160 கிராம் விதை தேவை. இதே வீரிய ஊட்டு ரகம் எடுத்துக்கிட்டா 80 கிராம் விதை தேவை. இப்போ 80 கிராம் விதைனா ஒரு 3 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, 1 கிலோவுக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி பரிந்துரைக்கப்படுகிறது. நம்மளுக்கு 2 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி உடனும் போதும், அந்த விதையை விதை நிறுத்தி செய்யலாம். அதுக்கு பிறகு பேசில்லஸ் சப்டில்லிஸ் என்ற உயிரியல் காரணி திரவ வடிவிலும் கிடைக்கின்றது, துகள் வடிவில் டாக் வடிவிலும் கிடைக்கின்றது. அதை வந்து 1 கிலோவுக்கு 10 கிராம் என்ற அளவில் அதையும் நன்றாக கலந்து அதை உலர வைக்க வேண்டும். எதில் உலர, நிழலில் உலர வைக்க வேண்டும். அவ்வாறு விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை எடுத்து ஒரு ஒரு குழியிலும் ஒன்று போடணும். ஒன்று போட்ட பிறகு அந்த நெல் வளக்கூடாரத்தில் கொண்டு போய் நீங்கள் வைக்க வேண்டும். அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு மூட்டம் போடுவாங்க. மூட்டம் போட்டால் ஒரு 3 நாள் நல்லா காற்று போகாதவனு இருட்டில் வச்சு கட்டினோம்னா அது முளைச்சிரும். அது முளைப்பு வந்த உடனே நீங்கள் எடுத்து அந்த நெல் வளக்கூடாரத்தில் வைக்கணும். வச்ச உடனே முளைப்பு வந்து அந்த நாத்தானது முளைக்க ஆரம்பிக்கும். அவ்வாறு முளைக்கப்படும் போது முளைக்கும் நாத்தானது நீங்கள் பூச்சி நோய் வராமல் பார்த்து எதுக்கு நெல் வளை கூடாரத்தில் நாங்கள் வளர்க்கும் என்றால், வெளியிலிருந்து சாறு உறிஞ்சு பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் மற்றும் அசுவணிகள், வெள்ளை ஈக்கள் எளிதாக உள்ள வராது. இரண்டாவது, மண் சம்பந்தமான நோய்கள், வேர் வாழல் நோய், வேர் அழுகல் நோய், தண்டழுகல் நோய் என்று பல வகையான நோய்கள் இருக்கின்றன. அந்த நோய்களும் இந்த குழித்தட்டு முறையில் வராமல் பாதுகாக்கப்படுகின்றன. நீங்க இயற்கையான முறையில் பாத்தி விட்டு நீங்க நாட்டு வச்சீங்கன்னா அந்த மண் சம்பந்தமான நோய்களின் தாக்கமானது மிகவும் அதிகமாக இருக்கும். பொதுவாக டேம்பிங் ஆஃப் என்ற ஒரு வேரழுகல் நோய் வந்ததுன்னா அந்த நாற்றாங்கலானது சொட்ட சொட்டையா சொட்ட சொட்டையா அந்த காலர் பகுதினு சொல்லுவோம், அதாவது கழுத்து பகுதி, அந்த வேர் பகுதியும் அந்த மண் பகுதியும் சந்திக்கிற இடம் தான் கழுத்து பகுதினு சொல்லுவோம். அந்த கழுத்து பகுதி அப்படியே அழுகி 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 அந்த நாற்றாங்கல் பூரா அழுகிவிடும். நம்மளுக்கு விலை அதிகமாக போட்டு விதையை வாங்கி நம்மளுக்கு நாற்றழுகல் நோய் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தேவையான அளவு நாற்றுகள் கிடைக்காது, நம்ம போய் சாகுபடி செய்ய முடியாது. எனவே விவசாயிகளே, ஆரம்ப காலகட்டத்தில் நாற்றாங்கால் பருவத்தில் நன்கு கவனம் செய்து பாதுகாக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் நாற்றாங்கால் வளர்க்க வேண்டும். பாதுகாக்கப்பட்ட இடம்னா ஒன்றும் கிடையாது, நெல் வளைக்கூடாரம் வந்து வச்சுக்கிங்க, புரோட்ரியை வச்சுக்கிங்க, குழித்தட்டு முறையை வச்சுங்க. வச்சுக்கிட்டு இந்த கொக்கோ பீட்டு தண்ணினார் கழிவில் நம்ம சொன்ன மூலப்பொருள்கள், வேப்ப முன்னாக்கு, பெசிலஸ் சப்டில்லிஸ், ட்ரைகோடர்மா விரிடி, உயிரில் காண நல்லா கலந்து வச்சிங்கன்னா அவரதிமாக வளரும். 30-35 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் நம்மளுக்கு நல்லா வளர்ச்சி இருந்து இன்னொன்று கூட சொல்லுவாங்க, 25வது நாள் இல்லை 20வது நாள் வந்து ஆல் 19 அது 19 நீரில் கரையும் ஒரு உரம் இருக்குது. அது ஒரு லிட்டருக்கு 5 கிராம் கரைச்சி நீங்கள் ரோஸ் கேன் சொல்லுவோம்ல, அந்த நாற்றாங்கால் தண்ணி ஊற்ற ரோஸ் கேன் மூலம் நீங்கள் தெளிச்சிங்கன்னா மிகவும் நன்றாக வளரும். அந்த நாற்றாங்கால் வயலில் எடுத்து நடுவதற்கு முன்பு கூட நான் இன்னொன்று சொல்லுவேன், பெசில்ல சப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணி 5 மில்லி 1 லிட்டருக்கு கலந்து அதையும் நீங்கள் வந்து இந்த ரோஸ் கேன் மூலம் தெளித்து அந்த நாற்று எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வயலில் வைத்தால் வேர்கள் நோய் கண்டிப்பாக வராது, 100% வராது. ஏன் கேட்டால் நம்ம நாற்று விதை விதைக்கும் போதும் நம்ம உயிரியல் காரணிகளை அந்த தென்னை கழிவில் சேர்த்துள்ளோம். ரெண்டாவது, நார்த்து குழித்தட்டிலிருந்து நார்த்து எடுத்து நடுவதற்கு முன்பும் இந்த பெசிலஸ் செப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணி அந்த வேர்பகுதியை நினைத்திருக்கிறோம். அதனால் அந்த வேர்பகுதியானது தேவையான அளவுக்கு எதிர் உயிர் காரணிகளை பெற்றிருக்கிறது. அதனால் மண்ணில் ஏற்படும் வாடல் நோய், வேரழுகள் நோய், தண்டழுகள் நோய், நாட்டழுகள் நோய் போன்ற நோய்கள் சுத்தமாக வர வாய்ப்பு இல்லை, அறவே வராது. இவ்வாறு சாகுபடி செய்த பிறகு பயிர்களான வளர்கின்றது. பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை நீங்களும் களைகளும் எடுத்த பிறகு இதில் பொதுவாக நோய்கள் தாக்குவது என்பது இயல்பு. நோய்கள் கத்திரி சாகுபடியில் நோய்கள் என்பது ஒரு 4 நோய்கள் வரும். அந்த நோய்கள் விவசாயிகள் எப்பொழுதும் நமது குழந்தைகளுக்கு எவ்வாறு நாம் ஜாதகம் போட்டு எழுதுகிறோமோ அதே போல் ஒரு ஒரு பயிருக்கும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. என்றைக்கு நாற்று விட்டோம், எவ்வளோ விதை விட்டோம், நாற்றாங்கால் என்ன பிரச்சனை வந்தது, அதை எவ்வாறு சரி செஞ்சோம், அதுக்கு பிறகு நாற்று பகுதியிலேருந்து நடவு வயலில் போய் நடவு நட்ட பிறகு என்ன பிரச்சனை வந்தது, என்ன மருந்து அடித்தோம், எந்த மருந்து அடித்து எந்த நோய் நம்மளுக்கு சரியானது, எந்த நோய் சரியாகலை, அதுக்கு ஏன் சரியாகலை, நம்ம யார்கிட்ட போய் பரிந்துரை கேட்டோம். அதாவது ஒரு ஒரு மாவட்டத்திலும் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் 1 தடவை 2 தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு 3-4 தடவை போனவே போதும், அங்கே உள்ள விஞ்ஞானிகள் சரியான மருந்துகளை அல்லது உயிரியல் காரணிகளை உயிரியல் எதிர்கொள்ளிகளை பரிந்துரைப்பார்கள். அதை ஒரு 2 போகத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் உங்களுக்கே அனுபவ ரீதியாக உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் இந்த கத்திரி சாகுபடியில் மிக முக்கியமாக வருகின்ற நோயானது ஃபோமாப்சிஸ் அழுகல் நோயின்னு சொல்லி வரும். ஃபோமாப்சிஸ் அழுகல் நோயானது அந்த தண்டு பகுதியும் அழுகல் வரும், இலைப்பகுதியிலும் வட்டவட்டமாக உங்களுக்கு பழுப்புகள் அழுகல் வரும். மிக முக்கியமாக வீரிய ஒட்டுரக பகுதியில் அந்த கத்திரியின் காம்பு பகுதியில் அழுகி போய் அப்படியே பழுப்புகளெல்லாம் சொத சொதன்று இருக்கும். கத்திரிக்காயில் வீரிய ஒட்டுரகத்தில் இன்றைக்கி பெருசாக இருக்குது இந்த ஃபோமாப்சிஸ் காயழுகல் நோய். அது தண்டு பகுதி, இலைப்பகுதி, அனைத்து பகுதியும் அழுகின்ற இந்த அழுகல் நோய் வருவதற்கு முன்பே நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு 1 முறை இந்த பெசிலஸ் செப்டிலிஸ் என்ற திரவமானது 1 லிட்டருக்கு 5 மில்லி என்ற அளவில் அந்த தெளிக்கலாம். சில நேரங்களில் ஃபோமாப்சிஸ் என்ற ஒரு பூச நோய்க்கான ஏற்படுகிறது. அதிகமாக ஈரப்பதம் இருக்கும் போதும் இப்பொழுது பனி அதிகமாக இருக்கும்போதும் இந்த நோய் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மருந்து ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் ஒரு மருந்து இருக்குது, 1 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிச்சிருங்க. அப்புறம் ஒரு உயிரியல் காரணியுடன் தெளிங்க. இதே போல் திரும்ப அதுக்கு பிறகு அதிகமாக வருது என்றால் அசாக்சிஸ்ட்ரோபின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, 1 மில்லி 1 லிட்டர் கலந்து தெளிச்சிங்க என்றால் அந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்து மிக பெரிதாக பாதிக்கின்ற நோயானது சிற்றிலை நோய். சிற்றிலை நோய் அதாவது நன்னா வளர்ந்துட்டுருக்கும் அப்படியே அந்த இலை நோய் நுனிப்பகுதியானது சிறிய சிறிய இதழாக மாறி லிட்டில் லீஃபாக பிரிஞ்சால் சிற்றிலை நோய் என்று வருகின்றது. இந்த சிற்றிலை நோய் வந்ததுன்னா பூ வைக்காது, காய் வைக்காது, பூ வச்சாலும் அது காயாக மாறாது. இது வந்து ஃபைட்டோபிளாஸ்மா என்ற ஒரு நோய் காரணியால் ஏற்படுகிறது. இந்த நோய் காரணி வந்ததுன்னா இது கொரோனா போன்ற ஒரு ஃபைட்டோபிளாஸ்மா என்ற வகையான ஒரு நோய் காரணி. அது ஊடுருவி பாய்கின்ற நச்சுயிரி காரணி. இந்த நச்சுயிரி வந்தது என்றால் அது அந்த வந்த பயிரை உடனே நீங்கள் இன்னும் அகற்றிவிட வேண்டும். ஏனென்றால் அதில் உள்ள பூச்சானது அந்த தாரை உறிஞ்சி இன்னொரு பயிருக்கு போகும்போது வேகமாக பரவும். அதனால் இந்த சிற்றிதழி நோயை நீங்கள் பார்த்தாவே தெரியும், இப்படி கொத்தாக சின்ன சின்ன இலையாக தெரியும். அந்த நோய் வந்ததுன்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு பயிர் பாதித்து கொண்டே போகும். எந்த பயிர் பாதிக்கப்பட்டதோ அந்த பயிரை உடனே எடுத்து போட்டுட்டு ரோகார் 2 ml/L என்ற அளவு தெளிக்கணும். அதுக்கு பிறகு இலைக்கருகல் நோய் வருகின்றது. இந்த இலைக்கருகல் நோய் வந்தது என்றால் கார்பன் டெசிம் என்ற ஒரு மருந்து இருக்குது, அது மேங்கோ சோப் என்ற ஒரு மருந்து இருக்குது, 2 gram/L என்ற அளவில் கலந்து நீங்கள் தெளிக்கவும். அதுக்கடுத்து வேர்கள் நோய், வேர்கள் நோய் வரும்போதெல்லாம் இந்த ட்ரைகோடர்மா விரிடி இந்த பெசிலஸ் செப்டிலிஸ் எருவோட கலந்து எவ்வளோட கலக்குன்னா 2.5 கிலோ உயிரியல் காரணம் எடுத்து அதை ஒரு 50 கிலோ எருவோட கலந்து உரையாக்கிறதுக்கு அது நன்றாக வளர்த்து வேறு பகுதி இட்டோம் என்றால் இந்த வேர்கள் நோயும் சுத்தமாக கட்டுப்படுத்தப்படும். எனவே அதை கத்திரி அதிகமாக பூச்சி மருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பயிர் எதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து கத்திரி தான். ஏன்னால் காய் புழுவும் அதனுடைய தண்டு புழுவும் அதிகமாக தாக்கும், மற்ற நோய்களும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த உயிரியல் முறைகளை காரணிகள் நன்றாக பயன்படுத்தி மற்றும் நாற்றாங்கல் பகுதியை தரமாக வளர்த்து விவசாயிகள் கத்திரி சாகுபடியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கத்திரியில் என்னென்ன நோய்கள் வருகின்றன, அதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி முனைவர் செந்தில்வேல் அவர்கள் கூறிய தகவல்களை விரிவாக கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.